காவியம்ங்கிறது வந்து தேர் ஆர் டூ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் காவியம். மெயினாக பார்த்தோம்னா மகாகாவியம் லகு காவியம்னு ரெண்டு. அதில் காவியாதர்ஷத்தில் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கார், மகாகாவியம்னா எப்படி இருக்கணும், லகு காவியம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னுலாம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. வில் நாட் கோ மச் இன் டு த டீட்டெயில், பட் ஒரு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். மகாகாவியம்ங்கிறது இட் வில் டீல் வித் ஒன் ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதில் வந்து வர்ணனைகள் நிறையா இருக்கும், லைக் மலை, இது நதி, காடு அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ணனைகள் நிறையா இருக்கும். கேரக்டர் ஸ்கெட்ச் இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி. அண்ட் ஒரு மகாபுருஷனை குறித்து அந்த காவியம் வந்து ஓடும். நல்ல லட்சணங்கள் பொருந்தின ஒரு மனிதனை வச்சுட்டு அந்த காவியமான ஒரு கேரக்டர் நாயகனை வச்சு அந்த காவியமானது ஓடும். அது வந்து மகாகாவியம். இப்போ லகு காவியம்னு எடுத்துட்டோம்னா, லகு காவியம்ங்கிறது தான் வந்து தெர் ஆர் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்டர் இட். அதை வந்து இன்னதுன்னுட்டு நம்ம என்யூமரேட் பண்ணி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ப்ராடாக பார்த்தோம்னா இட் கேன் பி ஆஃப் லிரிக்கல் எரோட்டிக் நேச்சராக இருக்கலாம். அதாவது எரோட்டிக்குங்கிறச்சு ஸ்ருங்கார ரச பூர்ணமாக இருக்கும், லைக் மேக சந்தேஷம், சந்தேஷ காவியங்கள், இல்லைன்னா அமரு சதகம், அந்த மாதிரி சில காவியங்கள்லாம். இட் இஸ் கால்ட் அ கண்ட காவியம், தட் இஸ் இட் வில் ஹாவ் த செக்ஷன் ஆஃப் த மகாகாவியம். ஒரு போர்ஷன் மாத்திரம் அதில் இருக்கும், சில லட்சணங்கள் பொருந்தி இருக்கும், எல்லா லட்சணங்களும் அதில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரைட்டா? அது வந்து ஒன் செக்ஷன் ஆஃப் காவியம், இட் வில் ரிசம்பிள் த மகாகாவியம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃப்ரீ தீம், நம்ம என்ன ஒரு தீம் வேணுமோ அதில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்லோகம் பண்ணோம்னா அதுக்கு வந்து லகு காவியம்னு பேர். இந்த ஸ்தோத்திரம் லிட்ரேச்சர், இது பாதுகா சஹசிரம்னு இருக்குது, இது இருக்குது, அந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்கள் வில் கம் அண்டர் த ஷியாமளா தண்டகம். அதுலேயுமே உங்களுக்கு வந்து ப்ரோஸ், போயிட்ரி, சம்பு அப்படின்னு போடலாம். அதுலேயும் லகு காவியத்துலேயும் பிரிச்சுக்கலாம். இது வந்து மகாகாவியத்துலேயும் இந்த பிரிவினை இருக்குது நமக்கு, ப்ரோஸ், போயிட்ரி, சம்புன்னு. லகு காவியத்தை பார்க்கறச்சு ஸ்தோத்திரம் லிட்ரேச்சர் ஒன்று, அதுக்கப்புறம் டைடாக்டிக் லிட்ரேச்சர் ஒன்று, எராட்டிக் லிட்ரேச்சர்னு ஒன்று. இந்த டைடாக்டிக்குங்கிறச்சு நமக்கு நீதியை குறிக்கிறது, நீதியை சொல்கிறது. இது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ பார்க்க போகிறது பர்தஹரியோட நீதி சதகம், ரைட்? அவரோடதே வந்து மூணு சதகத்ரயம்னு பேர். அதில் வந்து நீதி சதகம், ஸ்ருங்கார சதகம், வைராகிய சதகம்னு மூணு பண்ணியிருக்கார். அதில் ஒன்று வந்து எராட்டிக் லிட்ரேச்சர், விச் இஸ் ஸ்ருங்கார சதகம். பாக்கி ரெண்டும் வந்து டைடாக்டிக். டைடாக்டிக்னு ஒரு அட்வைஸ் பூர்வகமாக இருக்கும். மனிதன் ஒருத்தர் வந்து லைஃப்பில் எப்படி இருக்க, ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை காமிப்பார். உலகத்தில் இந்த மாதிரி இருக்குது, இல்லை நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கலாம், ஆர் நம்ம இந்த உலகத்தில் போக வேண்டிய கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதா இருக்கும். அது வந்து டைடாக்டிக். ஹிதோபதேசம்லாம் இந்த செக்ஷனில் வந்துடும் உங்களுக்கு. ஹிதோபதேசம், பஞ்சதந்திரம், இதெல்லாம் வந்து நமக்கு டைடாக்டிக் லிட்ரேச்சரில் வந்துடுது. இதெல்லாம் மகாகாவியம்னு சொல்ல முடியாது, ஏன்னா சர்க்கபந்தம் கிடையாது. அதே சமயத்தில் வந்து இதை வந்து கத்தியம் அந்த மாதிரியும் தள்ள முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸை டீல் பண்ணி பண்ணுறதுனால லகு காவியம்னு பேர். இப்போ பார்க்க போகிறது வந்து நீதி சதகம். ஆஸ் த நேம் சஜஸ்ட், சதகம்ங்கிறச்சு நூறு ஸ்லோகம் உடையது சதகம். இப்போ சஹசிரம்னு சொன்னோம்னா ஆயிரம் ஸ்லோகம் இருக்கிறது. அது மாதிரி இதில் நீதி சதகம்ங்கிறச்சு நீதி ஆர் வே ஆஃப் லைஃப் என்ன, எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஹி ஹஸ் செப்பரேட்டட் இட் இன்டூ 10 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி 10-10 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். ஓகேயா? லைக் மூர்க்க பத்ததி, வித்வத் பத்ததி, தைரிய பத்ததி, மானசௌரிய பத்ததி அப்படின்னுட்டு ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஒரு செக்ஷனுக்கும் பத்ததின்னு ஒரு பேர் வச்சுருக்கார். அந்த கிளாசிஃபிகேஷன் அவள் ஒரு ஆத்தரோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் பண்ணிக்கலாம். சில பேர் உல்லாசம், சில பேர் உச்சுவாசம்னு சொல்லுவா, சில பேர் வெறும் அத்தியாயம்னு சொல்லுவா. அவ கிளாசிஃபிகேஷன் பேர் வந்து இட் இஸ் லெஃப்ட் டு தி ஆத்தர்ஸ் டெசிஷன், ரைட்டா? இப்போ பர்தஹரிங்கிற போயிட்ட பார்த்தோம்னா, ஆஸ் வெரி டிபிக்கல் ஆஃப் எனி சான்ஸ்கிரிட் போயட் ஆர் எனி இந்தியன் பர்சனாலிட்டி இன் தி ஓல்டன் ஏஜ், நம்ம பார்த்தோம்னா அவளை பற்றி நமக்கு வந்து கான்க்ரீட்டாக எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. ஏதோ இங்கேருந்து ஒரு சோர்ஸ் இருக்கும், அங்கேருந்து ஒரு சோர்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து அவள் லைஃப்பை வந்து இப்படி ஜோடித்து ஒன்று கொடுப்போம். பாதி வந்து அதில் ரூமர், பாதி வந்து ஹியர்ஸே இல்லைன்னா இங்கேருந்து எங்கேயோ யாரோ சொன்னா அவா சொன்னா அப்படின்னு வர்ற விஷயங்கள் தான் நிறையாவே தவிர அதில் காங்க்ரீட் எவிடென்ஸுங்கிறது வெரி ஃபியூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பர்தஹரியை பொறுத்தவரையில் அவர் விக்ரமனுங்கிற ராஜா விக்ரமாதித்யனோட தம்பி அப்படின்னு சொல்கிறா, அது ரைட்டு. இன்னொன்று எந்த இயர் அப்படின்னு பார்க்கறச்சு சில பேர் ஃபிஃப்த் செவன்த் செஞ்சுரி ஏடிங்கிறா, சில பேர் ஃபிஃப்த் செஞ்சுரி ஏடிங்கிறா, அதுலேயே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. காளிதாசனோட டேட்டை வச்சுண்டு சொல்கிறச்சே பர்தஹரி வந்து ஃபிஃப்த் செஞ்சுரிங்கிறா, காளிதாசனோட டேட்டே இங்கே பிரச்சனையில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து கரெக்டாக அவரை ஃபிக்ஸும் பண்ண முடியல. One thing is for sure, he has written a grammar work called Vakyapadiyam. Patanjali Mahabhashyathukku appuram vandha work ingaradhunala after 2nd century AD dhaan irukkanum appdin theermanam varudhu. Indha Vakyapadiyam ingaradhu vandhu grammar porthavaril vyakaranatha porthavaril it's a very very important text. ஏன்னா அது வந்து ஸ்போட்டவாதம்னுட்டு ஒரு ஒரு ஃபிலாசபியை பற்றி சொல்கிறது. அந்த ஃபோனாலஜி ஆர் சவுண்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பற்றி விசாரித்து அவர் எழுதியிருக்கார். அதில் என்ன மாதிரி ஒரு அந்த சவுண்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ், எங்கேருந்து வருது, அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி, ஒரு சவுண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ், ஒரு காவியம் வரைக்கும் எப்படி அது ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து புதுசாக எடுத்து கொடுத்தார். ஸ்போட்டா இஸ் நாட் அ நியூ கான்செப்ட், இட் இஸ் தேர் பிஃபோர், பட் அதை எடுத்து தனியாக விவரிச்சிருக்கிறவர் இவர் தான். அதே பர்தஹரி தான் இந்த சதகத்ரயமும் எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு நமக்கு நிச்சயமாக இருக்குது. அண்ட் இந்த ரூமர்ஸுங்கிறச்சே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அதுக்காக நான் சொல்கிறேன். அதை நாலு பிரதர்ஸ் இருந்தால் அதில் வந்து இவர் தான் வந்து ஃபோர்த் பிரதர். அதாவது அப்பா வந்து ராஜா, அந்த ராஜா வந்து நாலு வருணத்துலேயும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராம். அதில் வந்து பிராமணருக்கு பிறந்தவர் வந்து பட்டி, இவருக்கு க்ஷத்ரியனுக்கு பிறந்தவர் விக்ரமாதித்யன், வைஷ்யனுக்கு பிறந்தவர் அமரசிம்ஹன், அண்ட் சூத்ரனுக்கு பிறந்தவர் பர்தஹரி அப்படின்னு ஒரு கதை. தெர் இஸ் நோ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் டு இட், இட்ஸ் ஜஸ்ட் அ இது. அண்ட் இவா எல்லாருமே அந்த நைன் ஜெம்ஸ் விக்ரமாதித்யனோட ஒரு கோர்ட்டில் இருந்தவா. இதில் இவர் வந்து என்னன்னா, பர்தஹரி வந்து ஹீ வாஸ் ஆல்சோ அ கிங் ஃபார் அ ஃபியூ டேஸ். அவர் ராஜாவாக இருந்தப்போ அவர் அவருடைய மனைவி மேலே அவருக்கு ரொம்ப ஆசை, ஆனால் அந்த மனைவி வந்து வேற ஒருத்தன் மேலே அவ ஆசைப்பட்டா. இந்த மாதிரி தேர் வாஸ் எ சீரீஸ் ஆஃப் லவ் அஃபேர்ஸ். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப வெறுத்து போய் அவர் வந்து ராஜ்யத்தை விட்டுட்டு தான் வந்து ஆளாத அவர் வந்து இறங்கிட்டார் ராஜ்யத்துலேருந்து, விக்ரமனுக்கு கொடுத்துட்டார் ராஜ்யத்தை அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு இந்த சிங்கார சதகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்வார், நான் யார் மேலே ஆசைப்படுறேனோ அவள் வேற யார் மேலேயோ ஆசைப்படுறா, அவன் இன்னொருத்த மேலே ஆசைப்படுறான், எனக்கு இல்லாத எனக்கு யார் மேலே ஆசை இல்லையோ அவள் என் மேலே வந்து ரொம்ப ஆசையோடு இருக்கா அப்படின்னு அந்த அந்த ட்ரையாங்கிள் இல்லாத ஒரு பெரிய சர்க்கிள் ஆஃப் லவ் மாதிரி அதை சொல்லுவார் அதை. அண்ட் இப்படி தான் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்லுவார் அந்த சிங்கார சதகத்தில். ஸோ அதுலேயும் தெரியறது நிறைய ஏமாத்தங்களை இவர் ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னுட்டோ, அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் டெஃபினட்டாக நம்ம வந்து அட்வைஸாக ஏற்றுக்கலாம் இல்லை. ஸோ இப்போது இங்கே வந்து ஆரம்பிக்கிறச்சேயே அவர் வந்து தி அல்டிமேட், அதாவது வைராக்கிய சதகத்தை எழுதுறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத வந்து மங்கள ஸ்லோகத்துலேயே அவர் காமிச்சிருவார். அவர் இது பண்ணுறதே அவாவா மங்கள ஸ்லோகம்ங்கிறச்சு, ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேஷோ வாபி தன்முகம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மங்கள ஸ்லோகம்னா என்ன, எந்த ஒரு காரியம் நம்ம ஆரம்பிக்கிறச்சேயும் ஒரு விக்னங்கள் இல்லாமல் தடங்கல்கள் இல்லாமல் அது வந்து பூர்த்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மங்களம் சொல்கிறது ஆர் நினச்சிக்கிறது இல்லைன்னா கைப்பட எழுதிடுறது. ரைட், அப்படி எழுதறச்சு பல பேர் அவாவாளுக்கு இஷ்ட தேவத்தையை நமஸ்காரம் பண்ணுவா. இதில் வந்து காளிதாசன் மாதிரி, காளிதாசன் எப்பவுமே வந்து அவனுடைய நாடகத்தில் பார்த்தா மூணு ஸ்லோகங்களுமே கம்ப்ளீட்டாக அத்வைத்தபரமாக இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தா பர்தஹரியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சேயே அந்த நம சாந்தாய தேஜசேன்னுட்டும் அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறார். இதில் இதை வந்து முழுக்க அதனுடைய ஃபுல் வேல்யூவோடு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அத்வைத்தம் பேக்ரவுண்ட் இருக்கணும், இல்லைன்னா புரியாது. அந்த கான்செப்ட்ஸாவது நமக்கு தெரியணும், இல்லைன்னா இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அது பார்ப்போம். திக் காலாதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே ஸ்வானுபூத்யேகமானாய நமசாந்தாய தேஜசே. பிரித்து சொல்கிறேன். திக் கால ஆதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே ஸ்வானுபூதி அப்படிங்கிறச்ச ஸ்வ அனுபூதி ஏகமானாய நமஹா சாந்தாய தேஜசே. மெயின் சென்டென்ஸ் வந்து சாந்தாய நமஹா இல்லைன்னா தேஜசே நமஹா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து இங்கே ஃபோர்த் கேஸில் தான் இருக்குது. ஸோ நமஹாங்கிற வேர்ட் எடுத்தோம்னா இட் கவர்ன்ஸ் ஃபோர்த் கேஸ். நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷட் யோகாச்சன்னு டு சூத்திரம் அது, பாணினியினுடைய அஷ்டாத்தியாயி சூத்திரம். ஸோ நமஹா ஸ்வஸ்தி ஸ்வாஹா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரைச்சி யாருக்கு அந்த நமஸ்காரம் சொல்கிறோமோ, யாருக்கு ஸ்வஸ்தி வாசகம் சொல்கிறோமோ அதை ஃபோர்த் கேஸில் போட்டுடணும். ஓகேயா? அதனால தான் எல்லாமே வந்து ஃபோர்த் கேஸில் இருக்குங்க. தேஜசே நமஹா குரவே நமஹா, நம்ம வந்து தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னுட்டு யோசிக்காத சொல்லிடுறோம் பல இடங்களில். அப்போ குரவே நமஹாங்கிறச்சே குருங்கிற சப்தத்தினுடைய ஃபோர்த் கேஸு குரவே, அதனால குரவே நமஹான்னு சொல்கிறோம். அண்ட் நமஹா வந்திருக்கிறதுனால ஃபோர்த் கேஸ் போடணும், ரைட்? ஸோ இங்கே வந்து ஒவ்வொன்றும் எல்லாமே ஃபோர்த் கேஸில் இருக்குது. தேஜசே நமஹா, தேஜஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம். இப்போ ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது? திக்கு காலாதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே, மூர்த்தையே நமஹ. அவர் ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கார். என்ன ஸ்வரூபத்தில் இருக்கார்? அது அத்வைதத்தில் பரபிரம்மஸ்வரூபங்கிறது தான் அல்டிமேட் ட்ரூத். பாக்கி எல்லாமே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னுட்டு பொதுவாக சொல்லிடுறோம். அப்படின்னா என்ன? பிரம்மாங்கிறது தான் சத்தியம், அந்த ஒரு பரம்பொருள் தான் சத்தியமான விஷயம், பாக்கி எல்லாமே மித்யா, எல்லாம் வந்து தோற்றம். மித்யான பொய் இல்லை, ஒரு தோற்றம். அந்த அந்த பிரம்மன் தான் வந்து அதிஷ்டானம், தட் இஸ் இட் இஸ் த சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் எவ்ரி திங். அதுக்கு மேலே எல்லாமே நமக்கு தோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கயர் இருக்குது, அது கயர் வந்து இருட்டில் பார்க்கறச்சே நமக்கு வந்து பாம்பு மாதிரி இருக்குது. காற்று வந்து அதை அசைக்கிறச்சே அது சீர்ற மாதிரி இருக்குது. அந்த விஷ்ணு காத்தோட சத்தம் வர்றச்சே பாம்போட சத்தமோன்னு நம்ம பயப்படுறோம். நமக்குண்டார பயங்கள் எல்லாம் எவ்வளவு சத்தியம், ஆனால் ஒரு க்ஷணம் யாரோ ஒருத்தர் வந்து லைட்டை போடுறாச்சி இது வந்து கயறு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னாருது, எல்லாம் போய் விலகி உண்மை தெரியறது. அந்த மாதிரி ஒரு குரு வந்து நமக்கு சொல்கிறச்சே இந்த உலகமெல்லாம் வந்து வெறும் போயிடுச்சு என்ன நீ பண்ணுற அப்படின்னு ஒரு குரு வந்து நமக்கு சொல்லித்தர்றச்சு பிரம்மன்கிறது தான் சத்தியம், அதுதான் உண்மையா உண்மை அப்படின்னு நமக்கு புரியும். அது அதாவது விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலைனா யார் அதை அனுபவிச்சிருக்காளோ அவளால் சொல்ல முடியாது, யார் அதை சொல்கிறாளோ அவள் அனுபவிச்சதில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் ஆக்ஸிமோரான்ல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது அப்படியே அந்த ஒரு ஒரு ரியலைசேஷன் மோக்ஷங்கிறது வந்துடுத்துன்னா அதை பற்றி என்ன மோக்ஷங்கிறத கொஞ்சம் எனக்கு சொல்லேன் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆனந்த ஸ்வரூபம். ஏதோ இன்டெலெக்சுவலாக வேணால் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை பற்றி பேச முடியுமே தவிர, நிஜமாகவே புரிஞ்சுட்டோம் அனுபவிச்சுட்டோம்னா அது வந்து சொல்ல முடியாது. அதை தான் அடுத்ததில் சொல்லுவார் சும்மா, அனுபூதி ஏகமானாய, நீ அனுபவிக்கிறதுங்கிறது ஒண்டி தான் அதை வந்து அளவிடக்கூடிய விஷயம். ஸோ திக் காலாதி அனவச்சின்ன அதனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குது? இப்போ தேஜஸ்ன்னு சொல்கிறோம், பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம்னு ஆரம்பிக்கிறார் பர்த்ருஹரி. அந்த தேஜஸ்வரூபங்கிறது எப்படி இருக்குது? அதனுடைய மூர்த்தி ஃபார்ம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, சின்மாத்திர மூர்த்தையே, ஒன்று ஒன்றா பண்ணின்னு வரேன், அப்புறமா மொத்தமாக நான் வந்து மீனிங் சொல்லிடுறேன். ஓகே? ஸோ சின்மாத்திர மூர்த்தையே, சித்து, சித் ஸ்வரூபம்னா கான்ஷியஸ்னஸ். அகம் அஸ்மி, அகம் நாஸ்மின்னு யாருக்காவது ஒரு ஒரு பிரதீதி இருக்குமோ? இருக்க முடியாது. நான் இல்லை அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? நான் இருக்கேங்கிற ஒரு பிரதீதி எப்பவுமே நமக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்ங்கிறது தான் சின்மாத்திர மூர்த்தி. அந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் தி ஒன்லி ஃபார்ம் இட் ஹேஸ். அதுக்கு ஒரு கை கால் இங்கே இருக்குது, இடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ சின்மாத்திர மூர்த்தையே. ஏன் அது அது வந்து அந்த சிச்சுவரூபம் மாத்திரம் அதுக்கு வந்து ஃபார்ம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ நம்ம உருவத்தை எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நமக்கு ஒரு தேசம் இருக்குது. நான் இந்த அமெரிக்காலேயோ இல்லைன்னா நார்த் அமெரிக்காவில் இந்த இடத்துல அப்படின்னு ஐ ஆம் கன்ஃபைன்டு டு அ ஸ்பேஸ். வெரஸ் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபைன்மெண்ட் கிடையாது. அந்த கன்ஃபைன்மெண்ட்டுக்கு உபாதின்னு பேர். அந்த திக்கு, திக்குன்னா தேசம், தேசம் ஒரு திக், தேசம்ங்கிறது தேச பரிச்சேதம்னு சொல்லுவோம் அதை. திக்குன்னா டைரக்ஷன். எந்த ஒரு ஸ்பேஸ்னாலையும் அதை கன்ஃபைன் பண்ண முடியாது. ஸோ திக் காலாதி அனவச்சின்னங்கிற வேர்ட் இருக்குது. அனவச்சின்னம்னா இட் கெனாட் பி கன்ஃபைன்ட். அதை வந்து அளந்து சொல்ல முடியாது. எதனால்? திக்கு, திக்குனால அனவச்சின்னம். அவச்சின்னம்னா இட் இஸ் கன்ஃபைன்டு, அனவச்சின்னம்னா நாட் கன்ஃபைன்டு. ரைட்டா? அதுக்கப்புறம் கால. இப்போ நான் சொல்கிறச்சே நான் வந்து 1970 பிறந்தேன், ஒரு 76 பிறந்தேன், நான் வந்து இந்த காலம் வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு மனுஷனை அடக்க முடியும். ஒரு ஜீவன்கிறது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானது இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான் இருந்தா அப்படின்னு நம்மளால் விவகாரம் பண்ண முடியறது, பேச முடியறது. அந்த மாதிரி ஒரு விவகாரமானது அந்த ஆத்மாவுக்கு கிடையாது. ரைட்? ஆத்மாங்கிறது இட் இஸ் பியாண்ட் ஸ்பேஸ் and it is beyond time. Okay? Dikkala adi, adi na etcetera nu artham. Eppovume inda etcetera la podrache etcetera ku enna nu sollanum. Summa etcetera nu sollida koodadhu. What there should be another thing illaya, adnal dhaan etcetera nu podra. Adu enna nu kradha konjam yojikanum. Appadina vastu nu artham inge. Vastu parichedam. Ipo na innoru manidana vittu pirinju iruken. I have a difference from another person. இந்த ஆப்ஜெக்டிலேருந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே? அதுக்கப்புறம் என்னுள்ளேயே பார்த்தோம்னா என் கையே என் உடம்பை விட வேறையாக இருக்குது, என் கையே என் காலை விட வேறையாக இருக்குது அப்படிங்கிற பலவிதமான பேதங்கள் இருக்கே, அதுதான் வஸ்து பரிச்சேதம்னு பேர். இந்த மாதிரி பேதங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபம். ரைட்? ஸோ திக்கு, கால, வஸ்து இவைகள்னால அனவச்சின்னம் கட்டுப்படாத, அந்த கட்டுப்படாமல் இருக்கிறதுனால அனந்தம், அனந்த அந்தம்னா முடிவு இருக்கிறது, அனந்தம்னா முடிவற்றது, ஆர் இட் கெனாட் பி அளக்க முடியாதது, அபரிமிதம் அப்படின்னு அர்த்தம். அனந்தம்னா அபரிமிதம், இட் கெனாட் பி இது அளவிட முடியாத ஆர் வர்ணிக்க முடியாத ஒரு வஸ்துவாக இருக்கு. ஏன்னா நம்ம எண்ணத்துக்கு எட்ட முடியாத ஒரு விஷயமான இருக்குது இல்லை. சம்திங் தட் கெனாட் பி கன்ஃபைன்ட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம்னாலே நமக்கு இங்கே பிரச்சனை இல்லையா? இந்த ஏர்த்துன்னு எடுத்தால் கூட, இந்த யூனிவர்ஸ்னு எடுத்தால் கூட, அதுக்கு வந்து பிக் பேங் தியரின்னு சொல்லி சயின்ஸ் மூலியமாக நம்ம வந்து ஒரு பெரிய இந்த டயத்தில் ஆரம்பிச்சுது, இந்த டயத்தில் அது முடியும், இங்கேருந்து ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் இப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஸ்பேஸ் டைம் சொல்கிறோம். ஈவன் ஃபார் திஸ் அப்படி ஸ்பேஸ் டைமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குங்கிறச்சு அது வந்து அபரிமிதம் தானே. நம்ம கன்செப்ஷனுக்கே வரக்கூடியாத, யோசிக்க முடியாதே அதை பற்றி நம்ம. ஏன்னா நம்ம கன்செப்ஷனுங்கிறதே ஒரு சின்ன விஷயம், அதுவே கன்ஃபைன்ட் பை திஸ் பாடி. ரைட்? அப்போது சம்திங் யுஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டிஃபைன் சம்திங் விச் கெனாட் பி டிஃபைன்ட். அதனால தான் அதை வாச்சாம் அகோச்சரம்ங்கிறோம். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட விஷயமானது அந்த பிரம்மஸ்வரூபம். ஸோ திக் காலாதி, திக்கு, காலம், தேசம், காலம், வஸ்து இவைகளினால் அளவிட முடியாத அனவச்சின்ன அனந்த, அனவச்சின்னம்னா கட்டுப்படாத, அதனால் அனந்த ஏராளமாக இல்லைன்னா அளவிட முடியாத வர்ணிக்க முடியாத சின்மாத்திரமூர்த்தையே. சின்மாத்திரம்ங்கிறச்சு ஞானஸ்வரூபம். சித்து கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறச்சு ஞானம் தானே. இட் இஸ் நாலெட்ஜ் தட் இஸ் கான்ஷியஸ்னஸ் ரைட். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம்னா இருக்கிறது, ஞானம்ங்கிறது தான் சித் ஸ்வரூபம். ஏன்னா அந்த கான்ஷியஸ்னஸில் உனக்கு பிரதிபலிக்கிறது தான் அந்த ஞானம், அதுதான் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். வாட் எவர் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பிகாஸ் வி ஆர். அந்த ஒரு கான்ஷியஸ்னஸுக்கும் ஞானம்னு பேர். ஓகே, ஸோ சின் மாத்திரம் கரைச்சே ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேஜஸே நமஹா. அதுக்கப்புறம் சரி, இதெல்லாம் வந்து பெருசாக ஒரு ஒரு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லி முடிச்சுட முடியுமா? எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லணுமா இல்லையாங்க? ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு சொல்லணுமே அந்த இடத்துல, ரைட்? பிரம்ம சத்தியம் சொல்லிட்ட, ஜெகன் மித்யான்னு சொல்லியாச்சு, இது ஒண்டி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்வ அனுபூதி ஏகமானாய. அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உன்னுடைய அனுபூதி இருக்கே, தன்னுடைய அனுபவத்தினால் மட்டும் ஏகமானாய. ஏகம்னா அது உண்டிதான், அதுக்கு மானம் அளவிட முடியறது. எதால நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தன்னுடைய அனுபவத்தினாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும், ரைட்? இப்போ கழுத்துல வந்து மாலையை போட்டுருக்கேன், எங்க பார்த்தாலும் வெளியில தேடிண்டே இருக்கேன், மாலை எங்க மாலை எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் வந்து உன் கழுத்துல மாலை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் யூ ஹாவ் டு ஃபீல் இட், ரைட்? அப்போதான் உங்களுக்கு வந்து அது தன்னுடைய அனுபவத்தில் வர்றச்சே தான். அதாவது அவாவாளுக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும் பா. அது மாதிரி எவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிய போகிறதில்ல. சக்கரை வந்து இனிப்பாக இருக்கும்னு நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது இப்படி வாயில் போட்டுட்ட உடனே அது கரையுமா, அது அந்த இடத்துல வந்து ஒரு டேஸ்ட் வருமா, என்ன சொன்னாலுமே புரிய போகிறதில்ல. சட்டுன்னு வாயில் தூக்கி ஒரு சக்கரையை போட்ட உடனே ஆஹான்னு தோன்றதோ இல்லையோ, அதுதான் ஸ்வ அனுபூதி ஏகமானாய. தன்னுடைய அனுபவத்தினால தான் புரிஞ்சுக்க முடிய புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்கு அந்த தேஜஸ்வரூபம், ரைட்டா? இப்போ ஸ்வ அனுபூதி ஏகமானாயன்னு சொல்லிட்டும் இந்த அவித்யா உலகம் இதுக்கெல்லாம் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கிறது அதுதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த உலகத்துக்கும் அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத எது சொல்கிறார்? சாந்தாய. சாந்தம்ங்கிறச்சு அந்த அவித்யா தத் காரியம். அவித்யாங்கிறது வந்து மாயா. எதனால இந்த எந்த ஒரு மாயாங்கிற ஒரு ஒரு டூலை வச்சுட்டு தான் இந்த பிரம்மஸ்வரூபமானது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறது, ஓகேயா? அந்த மாயா தத் காரியம் அதனுடைய சம்பந்தம் இல்லாத எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சாந்தாய தேஜஸே. அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு பிரகாஷம் வேண்டாம். இப்போ நம்ம உலக எதை பார்க்கணுன்னாலும் இருட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு வழக்கு தூக்கின்னு போய் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தூக்கின்னு போக முடியுமா? முடியாது. அது ஸ்வயம் பிரகாஷம், அது எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்குது, அதுதான் தேஜஸே. இப்போ ஒரு ஒரு பொட்டிக்குள்ள ஒரு லைட்டை ஆன் பண்ணி நம்ம வச்சுடுறோம், அது வந்து அது தானாக பிரகாசிச்சுட்டு இருக்கு. மேலே இருக்கக்கூடிய போர்வையோ இல்லை அந்த மூடியையோ நம்ம எடுத்தோம்னா அது தானாக பிரகாசிச்சுட்டு இருக்கு. நம்ம இன்னொரு லைட்டை வச்சுட்டு அந்த லைட்டை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் அந்த தீபாராதனை சொல்றச்சு ஒரு ஸ்லோகம், ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த வழக்குனால தான் எல்லாமே இங்கே உலகம் எல்லாம் தெரியறது. அங்கே வந்து சூரியன்னால நான் வந்து பிரம்மத்தை பார்க்குறேன், சந்திரன்னால நான் வந்து பிரம்மத்தை பார்க்குறேன், அக்னியினால நான் இந்த பிரம்மத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிரம்மஸ்வரூபமானது ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம், ரைட்? அதுதான் தேஜஸேங்கிறச்சு. இட் டஸ் நாட் ரிக்வயர் அன் எக்ஸ்டர்னல் இல்யூமினேஷன், இட் இஸ் செல்ஃப் இல்யூமினேட்டட், ஓகே? ஸோ திக் காலாதி அனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே திக்கு தேசம் காலம் ஆதிபதத்தினால வஸ்து இவைகளினால் அனவச்சின்ன கட்டுப்படாத அனந்த கட்டுப்படாததினால் அனந்த அளவிட முடியாத சின்மாத்திர ஞான மூர்த்தையே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது ஸ்வ அனுபூதி தன்னுடைய அனுபவத்தினாலே ஏகமானாய தன்னுடைய அனுபவத்தினாலேயே மானாய அளவிட கூடிய சாந்தாய சாந்தாயங்கிறச்சு சாந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆர் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய தேஜஸே ஜோதிஸ்வரூபத்திற்கு நமஹா நமஸ்காரம். வந்துதா திக்காலாத்யனவச்சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே ஸ்வானுபூத்யேகமானாய நம சாந்தாய தேஜசே. மூர்க்க பத்ததி இதில் வந்து 10 ஸ்லோகம் சொல்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறச்சேயே அந்த ரூமர் எல்லாம் வந்து எப்படிங்கிறத கரெக்டாக தெரியும். அதாவது ஹீ இஸ் கம்ப்ளீட்லி டிசல்யூஷன்ட் பை த வேர்ல்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலே சொல்லுவாருங்க. போத்தாரா மத்சரக்ரஸ்தாக பிரபவா ஸ்மயதூஷிதாக அபோத உபகதாச்சான்யே ஜீர்ணமங்கே சுபாஷிதம். போத்தாரா மத்சரக்ரஸ்தாக போத்தாரஹாங்கிறச்சே படித்தவா, போத்தா பரிஜா புது அவகமனே அப்படிங்கிற தாத்துலேருந்து வருது. தெரிந்தவன் அறிந்தவன் அப்படின்னா போத்தா ரிகாராந்த சப்தம் அது. ஸோ போத்தாரா ரொம்ப படித்தவனாக இருந்தால் இன்னொருத்தனோட இது இன்னொருத்தன் உயர்றான் அப்படிங்கிறத பொறுக்க முடியாத வாழால. அதுதான் மத்சரம். மத்சரம்னா அசூயன்னு என்ன, பொறாம அசூய எப்படி சொன்னாலும் நமக்கு வந்து எல்லாம் சினானிமா தானே தோன்றது. அப்படின்னா என்னன்னு சொல்லணுமோ இல்லையோ, பர உத்கர்ஷ அசகனம் அதுதான் மத்சரம். பர உத்கர்ஷம் இன்னொருத்தன் உயர்றத அசகனம் பொறுத்துக்க முடியாத ஒரு குவாலிட்டிங்கிறது தான் மத்சரம். ஆர் அசூயா பொறாமை அப்படிங்கிறது அதுதான். இன்னொருத்தன் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கே மனசில், அதுக்கு மத்சரம். அப்போது படித்தவனுக்கெல்லாம் வந்து அது இருக்கக்கூடாதுன்னு பேர். வித்யா வினய சம்பன்னான் இருக்கணும் இல்லையா. வித்யா ததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதாம். ஆனால் அந்த வித்தை வந்து அதனுடைய ஒரு ஃப்ளிப் சைடு என்னென்ன பொறாமைங்கிறது இருக்குது எல்லார்ட்டையும். அது ஒரு ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்கிறா. ஆனால் வி ஹாவ் டு ட்ரை வெரி ஹார்ட் டு ஓவர் கம் இட். போத்தாரா படித்தவர்கள் மத்சரக்ரஸ்தாக ஒரு அசூயினால் கிரஸ்தாக அப்படியே என்ன சொல்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக இருக்கா. கிரஸ்தாகாங்கிறச்சி பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கா. கிரஸ்தம்னா விழுங்கிறதுன்னு அர்த்தம். இந்த கிராசம்னா அப்படியே ஒரு கவளம் சாப்பிட்றதுன்னு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி கிரஸ்தம்னா பிடிக்கப்படுறத விட விழுங்கப்படுறா. தேர் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் பை ஜெலசி. யார்? போத்தாரா. சரி, இந்த செல்வந்தர்கள் இருக்காளே, பைசா நிறையா ராஜாக்கள்லாம் இருக்கிறவா எப்படி இருக்கான்னா, அவளுக்கு வந்து கர்வம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் யாருக்காக சொல்லணும் இதுன்னு ரொம்ப வருத்தப்படுறார் அவர் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்திலேயே. ஸோ பிரபவஹா பிரபுக்கள், பிரபுஹு பிரபு பிரபவஹா ராஜாக்கள்லாம் ஸ்மய தூஷிதாக, ஸ்மயங்கிறது கர்வம், கர்வத்தினால தூஷிக்கப்பட்டவர்கள். தட் இஸ் தேர் கம்ப்ளீட்லி பொல்யூட்டட் பை இது அரகன்ஸ். ஸ்மய தூஷிதாக கர்வத்தினால அப்படியே தூஷிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யாரு? பிரபவா ராஜாக்கள். ராஜான்னு பொதுவாக எடுக்காது, செல்வந்தர்கள்னு எடுத்துப்போம். ஏன்னா அந்த காலத்தை பொறுத்தவரையில் அவர் இருந்த டைம் ராஜா தான் வந்து வசதி. ஏன்னா ராஜாவினுடைய பேட்டர்ன் இருந்தால் தான், அந்த ஒரு பேட்டர்னேஜ் இருந்தால் தான் இவளால் வந்து ஒரு காவியம் எழுத முடியும். தே கேன் இட் இஸ் அ லக்ஸுரி இல்லையா. ஆர்ட்ஸுங்கிறதே என்றைக்குமே வந்து ஒரு லக்ஸுரி. ஒரு இப்போ கேட்டு மகிழ்விச்சு பைசா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் ஆர்ட் வில் த்ரைவ். இல்லைன்னா ஆர்ட் அழிஞ்சு போயிடும். அது வந்து தினப்படி சாப்பாட்டுக்கு உபயோகப்பட போகிறது இல்லை, ரைட்? அதுக்கு உபயோகப்படணும்னா ஒரு செல்வந்தன் இருக்கணும், அவன் அதை வந்து பேட்டர்ன் மாதிரி அதை பாதுகாக்கணும். அவன் கொடுக்குற பைசாலேயோ இல்லை ரசிகர்கள் கொடுக்குற பைசாலேயோ இவளுடைய பொழப்பு நடக்கும். அப்போது அந்த செல்வந்தர்களுக்கு என்ன ஆயிடுறதுன்னா ஒரு கர்வம் வந்துடுறது. என்னால் தானே இவன் பொழைச்சின்ருக்கான் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கான் அவளுக்கு. ஸோ பிரபவா செல்வந்தர்கள் ராஜாக்கள் ஸ்மய தூஷிதாக கர்வத்தினால அப்படியே லிப்தாக, அகங்காரத்தினால அப்படியே மலினம், அழுக்காக இருக்குது அவளுடைய கேரக்டர். சரி, மற்றவர்கள் இவா ரெண்டு பேர் தான் கேட்டகரியா நமக்கு, நான் சொல்கிற விஷயத்த வந்து கேட்கணும் ஒருத்தர் அப்படின்னா யார், எய்தர் படித்தவனாக இருக்கணுமா இல்லைன்னா செல்வந்தனாக இருக்கணுமா? மற்றவர்கள் எப்படி இருக்கா? அபோத உபகதாக ச அந்யே, அந்யே மற்றவர்கள், மற்ற பொது ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படின்னா அபோத அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால உபகதாக, உபகதாகனா அடிக்கப்பட்டவர்கள், லிட்ரல் மீனிங், அதில் வந்து கீழே தாழ்த்தி இருக்கக்கூடியவர்கள்னு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்லி என்கல்ஃப்ட் பை இக்னரன்ஸ், அவளுக்கு அது தவிர வேறு ஒன்றுமே தெரியாது, இவன் என்ன ஏதோ உளறின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால் அபோத உபகதாக ச அந்யே, அஜ்ஞானேன பீடிதாக, யார், மற்றவர்கள்லாம் அந்யே. ஸோ அதனால் அங்கே ஜீர்ணம், அங்கே சுபாஷிதம். நான் இப்போ சொல்ல போகிற நல்வார்த்தைகள் இருக்கே, சுபாஷிதம், சுட்டு பாஷிதம், நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே காலத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம், ரைட்? ஏன்னா அந்த அவர் ஃபிஃப்த் செஞ்சுரியில் எழுதியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி கூட அது உபயோகம், நம்ம இன்றைக்கி கூட பார்க்குறோம். ஏதோ படித்தவன் மட்டும் அவனை போய் அப்ரோச் பண்ணோம்னா இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு விடுவான் பொறாமையில். ராஜாக்கள்லாம் என்ன நீ வந்து போற்றி சொன்னியா, பெருசாக சொன்னியா, அப்போ நான் வந்து ஒன்று இது பண்ணுறேன், என் மேலே ரெண்டு அன்றைக்கே உண்டு, இந்த ராஜா மேலே நீ வந்து ரெண்டு ஸ்லோகத்தை எழுதுன்னுட்டு வேதாந்த தேசிகர்கிட்ட சொன்னப்போ தேசிகர் வந்து எழுத முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து வைராகிய பஞ்சகம் எழுதினார். என்ன ராஜாவை போய் யாராவது போற்றுவாளா, எனக்கு இருக்கிற காசு போகிறோம், எனக்கு என்ன சுவாமி கொடுக்குறாரோ அது போகிறோம் அப்படின்னு விடுவார். அப்படி ஒரு ஒரு இதுதானே, லெஜிட்டிமேட் ப்ரைட் தானே அவளுக்குலாம் அதில், தன்னுடைய வித்தையில் இல்லை. ஸோ அந்யேச்ச பிரபவஹா ஸ்மயதூஷிதாக அபோத உபகதாக ச அந்யே, மற்றவர்கள் எல்லாரும் சொன்னாலும் புரிய போகிறதில்லை, அப்படி அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவா. அதனால் சுபாஷிதம், நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது, வாக்கியமானது அங்கே ஜீர்ணம், என்னுடைய அங்கத்திலேயே அது வந்து அப்படியே ஜீர்ணம் அடைஞ்சு விடுறது. இட் இஸ் அவசிதம்னு அர்த்தம், தட் இஸ் முடிஞ்சு விடுறது. நான் இங்கேருந்து சொல்ல வர்றதுக்குள்ள இப்படி சரி, இவாள்லாம் ஒத்தொத்தரும் எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருனுடைய கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரமாட்டேங்கிறது, என்னுடைய அங்கத்திலேயே அது ஜீர்ணம் அடைஞ்சு விடுறது அப்படிங்கிற ஒரு துக்கமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் வந்து மணிமணியான வார்த்தை, இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அது. அப்படி அவர் சொல்லுவார், போத்தாரஹா மத்சரக்ரஸ்தாக பிரபவா ஸ்மய தூஷிதாக அபோத உபகதாச்ச அந்யே ஜீர்ணம் அங்கே சுபாஷிதம். வந்துதான் அடுத்தது. அப்போ அந்த மூர்க்கனா இருக்கக்கூடியவா இந்த உலகத்துல, அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அவனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, ஏன்னா வி ஹாவ் டு அவாய்ட் ஹிம் இல்லையா. அப்போ அவனை அவாய்ட் பண்ணணும்னா அவனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியணுமே. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றார், ஒருத்தரோட பழகர்ச்சே தான் அவளுடைய சுவாவம் என்னன்னு நமக்கு தெரிய போகிறது. பழகர்ச்சே நம்ம சொன்னாவா, புரிஞ்சுக்கிறாளா, ஏற்றுக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். அது டெஸ்ட் பண்ணுறச்சே அவளுடைய ஸ்வரூபம் நமக்கு புரிஞ்சுட போகிறது, ரைட்? அப்போது அக்ஞா சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா ஞானலவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரஞ்சயதி. அக்ஞா சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்யதே விசேஷஜ்ஞா ஞான லவ துர்விதக்தம் பிரம்மா அபி நரம் ந ரஞ்சயதி. பிரம்மாபி தம் நரம் ந ரஞ்சயத்தின்னு இருக்கலாம், தெர் குட் பி அ டிஃபரன்ஸ் இன் ரீடிங். ஞான லவ துர்விதக்தம் பிரம்மாபி தம் நரம் ந ரஞ்சயதி. இப்போ ஒன்றுமே தெரியல ஒருத்தனுக்கு அப்படின்னா ஈஸியாக அவனுக்கு சொல்லி புரிய வச்சுடலாம். இல்லை ரொம்ப படித்தவனாக இருந்தான்னா அவனும் சட்டுன்னு புரிஞ்சிட போகிறான், கற்பூர புத்தி அவனுக்கு. ஆனால் இந்த கொஞ்சூண்டு ஞானம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஐடியாவும் அவனுக்கு இருந்துருத்தோ அப்படின்னா பிரம்மா கூட அவனை வந்து புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை. ஸோ அஜ்ஞஹா அஜ்ஞஹாங்கிறச்சே ந ஜானாதி இது அஜ்ஞஹா. அவன் என்ன தெரியலையோ, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் அஜ்ஞா. ஜானாதி இது ஜ்ஞா, ந ஜ்ஞா அஜ்ஞஹானும் போட்டுக்கலாம் சமாசம், ரைட்? ஸோ அஜ்ஞஹா மூடன், ஒரு மூர்க்கனான ஒரு மனுஷியன், சுகம் ஆராத்யா, சுகம்னா ஒரு பிரயத்னமே இல்லாத, ஒரு கிளேஷமே இல்லாத, ரொம்ப ஈஸியாக சுலபேன சுகம் சுலபதையா ஆராத்யா. ஆராத்யாங்கிறச்சு இந்த பூஜை பண்ண முடியுங்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது இங்கே வந்து, அதுக்கு தான் லிட்ரலாக மீனிங் எடுத்துட்டுருக்கூடாது பல பல இடங்களில். ஆராத்யாகனா அவனுக்கு வந்து புரிய வைக்க முடியும்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அவனை புரிய வச்சுடலாம், நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும்னு அர்த்தம், ரைட்? அதுக்கப்புறம் சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா, விசேஷேண ஜானாதி இது விசேஷஜா. நிறைய தத்துவஜானியா இருந்தான்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களை புரிஞ்சுண்டு ஒரு ஞானியாக ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அப்படின்னா ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் நாலெட்ஜ்னு அர்த்தம். அதனால தான் விசேஷஜான்னு போடுறார், ஞானின்னு போடல. வெறும் ஞானின்னா அவனுக்கு நாலெட்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே விசேஷஜாங்கிறச்சு இதில் என்ன விசேஷம் இருக்குது, இதில் என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் மென்டாலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போது ஒருத்தர் ஒரு நாலெட்ஜ் சொன்னான்னா, ஒரு விஷயத்த சொன்னான்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அவனுக்கு இருக்குங்கிறது தெரியறது அந்த வேர்ட்லேருந்து, ரைட்டா? ஸோ விசேஷஜா விசேஷேன ஜானாதி ஒரு தத்துவஜா இத்தியர்த்தா. ஸோ அவனை என்ன பண்ணலாம், சுகத்தரம் ஆராத்தியதே, இந்த மக்குக்கு எவ்வளோ பிரயத்னப்படணுமோ அவ்வளோ பிரயத்னம் வேண்டான்னு அர்த்தம். சுகத்தரம், தரம்னா கம்பேரிட்டிவ்ல சொல்றாருங்க, ரைட்? ஸோ கம்பேரிட்டிவ்னா இதை விட இன்னும் ஈஸி, சுலபதரேன சுலபதரம் அவனை வந்து ஈஸியா இன்னும் ஃபாஸ்டா நம்ம வந்து ஆராத்தியதே அவனை அனுகூலமாக அவனை கொண்டு வந்துட முடியும் நம்ம வழிக்கு. யார விசேஷஜா தத்துவஜன, ஆனால் கிந்து ஞான லவ, பெரிய ஞானம்லாம் சொல்லலைங்க, ஒரு துளி ஞானத்தினால துர்விதக்தம், துர்விதக்தம்னா ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடியவன், அதாவது கர்வம்னு மாத்திரம் சாதாரணமாக எடுத்துக்கூடாது, அதை வந்து இன்னொருத்தன் சொல்கிறத வினயம் இல்லாததுனால இன்னொருத்தன் சொல்கிறத கேட்காத இருக்கிறவன், அதுக்கு துர்விதக்தகான்னு பேர். விதக்தகானா விதக்த கோஷ்டி, விதக்தகானா ஒரு தேர்ச்சி பெற்றவன் அர்த்தம். அதில் துர்விதக்தகாங்கிறச்சு ரொம்ப தப்பான வழியில் ஒரு தன்னை வந்து பண்டிதம் மானினகான்னு அர்த்தம். பண்டிதம் மானிங்கிறச்சு நான் தான் பண்டிதன்னு ஒருத்தன் நினச்சிட்டு இருக்கானே, அதுக்கு துர்விதக்தான்னு பேர். அவன் என்னத்தினால அவ்வளவு கர்வம் அவனுக்கு, ஞான லவ துர்விதக்தா, ஒரு துளி ஞானம் அவனுக்கு வந்துருத்தான், அதனால தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் பண்டிதன் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு கர்வத்தோடு இருக்கிறவன் இருக்கானே, அவனை தம் நரம், அப்பேற்பட்ட அந்த மனிதனை பிரம்மா அபி, பிரம்மாங்கிறது இங்கே வந்து விதாதா, அதாவது கிரியேட்டர் சிருஷ்டிகர்த்தா, அந்த பிரம்மா கூட ந ரஞ்சயதி. ஏன் அவரை போய் சொல்கிறோம் இந்த இடத்துல? இது ஹரி ஹரன் எத்தனையோ தேவதைகள் இருக்குது, ஆனால் இங்கே பிரம்மாவை சொல்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, சிருஷ்டி பண்ணவரே அவர், அந்த அந்த பிரெயினை கொடுத்ததே அவர் தான் இல்லை, அதில் எவ்வளவு தூரம் ஞானம் வரும் வராதுங்கிறத சொன்னவரே அவர் தான். அப்போ அவராலேயே இந்த மூர்க்கனுடைய புத்தியை வந்து மாற்ற முடியல, கிரியேட்டர் சிருஷ்டிகர்த்தா அவர், வேணும்னு எப்படி பண்ணாலும் அந்த அந்த புத்தியை சிருஷ்டி பண்ணலாமோ இல்லையோ அவரால், அவராலேயே இந்த ஒரு மூர்க்கனை மாற்ற முடியல அப்படின்னா நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. பிரம்மா அபி, சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பிரம்மாவன் பிரம்மா கூட, தம் ஞான லவ துர்விதக்தம் நரம், அந்த ஒரு ஒரு துளி ஞானத்தினால் கர்வத்துடன் கூடின நரம் மனிதனை ந ரஞ்சயதி, அனுகூலம் அதாவது சந்தோஷப்படுத்த முடியவில்லை, சந்தோஷப்படுத்தவில்லை, அதாவது படுத்துவதற்கு அவரால் முடியல, ரைட்டா? ஸோ அக்ஞஹா சுகம் ஆராத்யா, ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் சுகம் ஆராத்யா, ரொம்ப ஈஸியாக அவனை சுலபமாக ஆராத்யா அனுகூலமாக பண்ணிட முடியும். சுகதரம் ஆராத்ய விசேஷஜா தத்துவஜன், நல்ல விஷயம் அறிந்த ஒருவனை சுகதரம் இன்னும் சுலபமாக ஆராத்தியத்தை ஆராதிக்க முடியும், தன் வழிக்கு கொண்டு வர முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். ஆனால் ஞானலவ துர்விதக்தம், ஒரு துளி ஞானத்தினால் தன்னை பண்டிதனாக நினைக்கக்கூடிய நரம் மனிதனை பிரம்மா அபி, பிரம்மா கூட ந ரஞ்சயதி, அவனை சந்தோஷப்படுத்த முடியாது. அக்ஞா சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்யதே விசேஷஜா ஞானலவ துர்விதக்தம் பிரம்மா அபி தம் நரம் ந ரஞ்சயதி. அடுத்த மூணு ஸ்லோகம் வந்து ஒரே லாஸ்ட் லைன் தான், அதில் மூணு ஸ்லோகம் இல்லையா, இல்லை ரெண்டு ஸ்லோகம் தான். ஆ ஓகே, நது பிரதிநிவிஷ்ட மூர்க்கஜன சித்தம் ஆராதையேத் அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டு ஸ்லோகம் சொல்ல போகிறார். இப்போ ஏற்பட்ட மூர்க்கனுடைய ஸ்வரூபத்தை சொல்லிட்டேன், பிரம்மா கூட அவனை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது, ஆனால் இந்த மூர்க்கனுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் இருக்கா, அவனை திருப்பிட முடியுமா, அவன் நம்ம சொல்படி அவனை வந்து அவனுடைய மனசை மாற்றி நல்ல வழியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, பல எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போகிறார். நீ வந்து மண்ணை கூட புழிஞ்சு எண்ணெயை கொண்டு வந்துடலாம், பாம்பு தலையிலேருந்து ரத்தனத்தை கூட எடுத்துடலாம், ஆனால் அவனுடைய மனசை நீ வந்து திருப்ப முடியாது, மூர்க்கனுடைய மனசை காரணத்தை கொண்டு உன்னால் திருப்ப முடியாது அப்படின்னு சொல்ல போகிறார் அடுத்த ரெண்டுத்தில்.